ஒவ்வொரு பொது மாநாட்டிலும் நான் பேசுகிற கூட்டத்தில் அணிந்து கொள்ள ஒரு புது டையை அனுப்புகிற ஒரு நல்ல நண்பர் எனக்கு இருக்கிறார். அவருக்கு நல்ல ரசனை இருக்கிறது, சரியா? என்னுடைய இளம் நண்பருக்கு சில கஷ்டமான பிரச்சனைகள் இருக்கிறது. சில வழிகளில் அது அவரை கீழே இறக்குகிறது, ஆனால் மற்றபடி அவர் மிக சிறந்தவர். உதாரணமாக, ஒரு ஊழியக்காரராக அவருடைய தைரியம் ஓசியாவின் குமாரர்களுக்கு போட்டியாக இருக்கிறது. அவருடைய நம்பிக்கையின் எளிமை அதை நம்ப முடியாத அளவிற்கு உறுதிப்படுத்துகிறதென நான் நம்புகிறேன். எல்லோருமே பிற்கால பரிசுவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் அங்கத்தினர் இல்லை என்ற எல்லாருமே மார்மன் புத்தகத்தை படித்ததில்லை, அதன் சத்தியத்தின் ஒரு சாட்சியை பெறவில்லை என்ற அதன் கற்பனை செய்ய முடியாத ஸ்காட்டின் எண்ணத்தை நான் நம்புகிறேன். அவருடைய சகோதரரை சந்திக்க முதன்முறையாக தனியாக விமானத்தில் சென்ற ஸ்காட்டின் வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸ்காட் அவர் அருகில் இருந்தவரிடம் பேசிக்கொண்டிருந்த உரையாடலை பக்கத்தில் அமர்ந்திருந்த ஒருவர் கேட்டுக்கொண்டிருந்தார். ஹலோ, என்னுடைய பெயர் ஸ்காட், உங்கள் பெயர் என்ன? பக்கத்தில் இருந்தவர் அவருடைய பெயரை சொன்னார். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் ஒரு பொறியாளர். அது நல்லது. நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள்? லாஸ் வேகஸில். எங்களுடைய ஆலயம் அங்கே இருக்கிறது. மார்மன் ஆலயம் எங்கிருக்கிறது என உங்களுக்கு தெரியுமா? ஆம், அது ஒரு அழகான கட்டிடம். நீங்கள் ஒரு மார்மனா? இல்லை. நல்லது, நீங்கள் இருக்க வேண்டும். அது ஒரு சிறந்த மதம். மார்மன் புத்தகத்தை நீங்கள் படித்திருக்கிறீர்களா? இல்லை. நல்லது, நீங்கள் படிக்க வேண்டும். அது ஒரு சிறந்த புத்தகம். முழு மனதோடு ஸ்காட் சொல்வதை நான் ஒப்புக்கொள்கிறேன். மார்மன் புத்தகம் ஒரு சிறந்த புத்தகம். மார்மன் புத்தகத்தில் முன்னுரை பக்கத்தில் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்தின் வார்த்தைகள் எப்போதுமே எனக்குள் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. மார்மன் புத்தகம் பூமியின் மீது இருக்கும் எந்த ஒரு புத்தகத்திலும் மிகவும் சரியானது என்றும், நம் மதத்திற்கு பொறுப்பு கல்லாக இருக்கிறது என்றும், ஒரு மனிதன் மற்ற எந்த ஒரு புத்தகத்தை காட்டிலும் இதனுடைய போதனைகளில் நிலைத்திருந்தால் தேவன் அருகாமைக்கு செல்லுதல் முடியும் என்றும் சகோதரிடம் சொன்னேன். இந்த ஆண்டு நமது ஞாயிறு பள்ளி வகுப்புகளில் மார்மன் புத்தகத்தை நாம் படிக்கிறோம். நாம் ஆயத்தப்படும் போதும் பங்கேற்கும் போதும் நமது மதத்தை சாராத மற்றவர்களுடன் இந்த விசேஷமான வேதாகமத்தை மீதுள்ள நமது அன்பை பகிர்ந்து கொள்ளும் ஸ்காட்டின் தைரியமான எடுத்துக்காட்டை பின்பற்ற நாம் ஊக்குவிக்கப்படுவோமா? மார்மன் புத்தகத்தின் ஒரு அழுத்தமான கருத்து நெப்பியின் முதல் அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நெப்பி எழுதுகிறான், ஆனாலும் கர்த்தரின் உருக்கமான இரக்கங்கள் அவர் தெரிந்து கொண்டவர்களின் விசுவாசத்தின் நிமித்தமாக அவர்கள் விடுவிக்கக்கூடிய வல்லமையை பெறமளவும் அவர்களை பலவானவர்களாக்கும்படி அவர்கள் எல்லார் மேலிருக்கும் என்று இதோ நெப்பியாகிய நான் உங்களுக்கு காண்பிப்பேன். எவ்வாறு கர்த்தரின் ஒரு உருக்கமான இரக்கமுள்ள மார்மன் புத்தகம் இந்த பிற்காலங்களுக்காக பாதுகாத்து வைக்கப்பட்டு கிறிஸ்துவின் கோட்பாடு ஒரு தூய்மையான மிக சரியான வழியில் நமக்கு போதிக்கப்படுவதால் நம்மை விடுதலை ஆக்குகிறது என்பதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். மார்மன் புத்தகத்தில் அநேக கதைகள் விடுதலையின் கதைகள். தனது குடும்பத்துடன் வனாந்தரத்திற்கு புறப்பட்ட லேகியின் கதை எருசலேமின் அழிவிலிருந்து விடுதலையை குறித்தது. யாரேதியவர்களின் கதை ஒரு விடுதலையின் கதை. அப்படியேதான் முலேக்கியர்களின் கதையும். மேலும் ஆல்மா இளையவன் பாவத்திலிருந்து விடுதலையானான். ஏலமானின் போர் வீரர்கள் யுத்தத்தில் விடுதலையானார்கள். நெப்பியும் லேகியும் சிறைச்சாலையிலிருந்து விடுதலையானார்கள். விடுதலையின் கருத்து மார்மன் புத்தகம் முழுவதும் தெளிவாயிருக்கிறது. ஒரே மாதிரியா இருக்கிற மார்மன் புத்தகத்தில் உள்ள இரண்டு கதைகள் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத்தருகிறது. முதலாவதாக கதை மோசியாவின் புத்தகத்தில் 20வது அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. இங்கே நெப்பியின் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த லிம்ஹி ராஜாவை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம். லிம்ஹியின் ஜனங்களுக்கு எதிராக லாமானியர்கள் போர் கொடுத்தார்கள். லிம்ஹி ராஜா அவனது ஜனங்களை அரசாள லாமானியர்கள் அனுமதி பார்கள், ஆனால் அவர்கள் இவர்களுக்கு அடிமைகளாயிருப்பார்கள் என்பது போரின் முடிவாயிருந்தது. இது ஒரு அமைதி இல்லாத சமாதானம். லிம்ஹியின் ஜனங்கள் லாமானியர்களின் இழிவு வார்த்தைகளால் நிரப்பப்பட்ட போது அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய ராஜாவை சம்மதிக்க வைத்தார்கள். மூன்று முறைகள் அவர்கள் தோற்கப்பட்டார்கள். பெரும் சுமைகள் அவர்கள் மீது வைக்கப்பட்டது. இறுதியாக அவர்கள் தங்களை தாழ்த்தி அவர்களை அவர்கள் விடுவிக்கும்படியாக கர்த்தரிடம் அதிக கூக்குரலிட்டார்கள். கர்த்தரின் பதிலை அதிகாரம் 21:15 வசனம் நமக்கு கூறுகிறது. மேலும் இப்பொழுது கர்த்தர் அவர்களின் அக்கிரமங்களின் நிமித்தம் அவர்களுடைய கூக்குரலை கேட்க தாமதித்தார். இருப்பினும் கர்த்தர் அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அவர்களின் பாரங்களை லகுவாக்கும்படி லாமானியர்களுடைய இருதயங்களை இழத்தாக்கினார். ஆமோனும் ஒரு சிறு கூட்டம் ஆண்களும் லிம்ஹி ஜனங்களின் தலைவர்களின் ஒருவரான கிதியோனும் ஜரஹாமலாவிலிருந்து வந்து சேர்ந்த உடனேயே அவர்கள் ஒரு திட்டம் தீட்டி அதில் வெற்றியடைந்து லாமானியர்களின் வசைப்பாடுகளிலிருந்து அவர்கள் தப்பினார்கள். அவர்களின் கூக்குரலை கேட்பதில் கர்த்தர் தாமதமாயிருந்தார். ஏன்? அவர்களின் அக்கிரமங்களால். இரண்டாவது கதையும் அநேக வகையில் ஒரே மாதிரிதான், ஆனாலும் வித்தியாசமானது. லாமனியர்களின் ஒரு படை தேசத்தின் எல்லைக்குள் வந்தபோது ஆல்மாவும் அவனுடைய ஜனங்களும் எலேமியின் தேசத்தில் குடியேறார்கள். அவர்கள் சந்தித்து ஒரு சமாதான தீர்வுக்கு முயற்சித்தார்கள். விரைவிலேயே ஆல்மாவின் ஜனங்களின் மீது லாமனியர்களின் தலைவர்கள் அவர்களுடைய விருப்பங்களை திணிக்க ஆரம்பித்து அவர்கள் சுமக்க மிகுந்த பாரங்களை அவர்கள் மேல் ஏற்றினார்கள். வசனம் 13 நாம் படிக்கிறோம். மேலும் ஆனபடியால் அவர்களுடைய உபத்திரவங்களிலே கர்த்தருடைய சத்தம் அவர்களுக்கு உண்டாக்கி, என்னிடத்திலே நீங்கள் செய்த உடன்படிக்கையை நான் அறிந்திருக்கிறபடியால் உங்கள் சிரசுகளை உயர்த்தி கவலைப்படாதிருங்கள். நான் என் ஜனத்தோடு உடன்படிக்கை செய்து அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பேன். ஆல்மாவின் ஜனங்கள் லாமானியர்களின் கைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு சரஹாமலாவில் ஜனங்களோடு சேர பாதுகாப்பாக தங்கள் வழியில் சென்றார்கள். ஆல்மாவின் ஜனங்களுக்கும் லிம்ஹிராஜாவின் ஜனங்களுக்கும் இடையே என்ன வித்தியாசம்? அநேக வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆல்மாவின் ஜனங்கள் சமாதானமாகவும் நீதி உள்ளவர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் ஏற்கனவே ஞானசனம் பெற்று கர்த்தருடன் ஒரு உடன்படிக்கைக்குள் பிரவேசித்தார்கள். அவர்களுடைய உபத்திரவங்கள் ஆரம்பமாவதற்கு முன்பே அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தினார்கள். இந்த வித்தியாசங்கள் எல்லாமுமே தான் அவர்களை அடிமைத்தனத்தில் வைத்திருந்த கையிலிருந்து சீக்கிரமாகவும் ஒரு அற்புதமான வழியிலும் கர்த்தர் அவர்களை விடுவித்ததை பொருத்தமாகவும் சரியாகவும் செய்தது. இந்த வேத வசனங்கள் கர்த்தரின் விடுவிக்கும் வல்லமையை போதிக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற விடுதலை அவருடைய ஜீவியமும் ஊழியமும் நமக்கு வாக்களிக்கிறதென தீர்க்க தரிசனங்கள் முன்னறிவிக்கின்றன. சரீர மரணத்திலிருந்து ஒரு தப்பிதலை அவருடைய பாவ நிவர்த்தியும் உயிர்த்தெழுதலும் நம் யாவருக்கும் வழங்குகிறது. நாம் மனந்திரும்பினால் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து ஒரு தப்பிதல் அதனுடன் நித்திய ஜீவனம் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. பாவநிவர்த்தியின் உயிர்த்தெழுதலின் வாக்கு தத்தங்கள் சரீர மற்றும் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து விடுதலையின் வாக்கு தத்தங்கள். அவை மோசேவுக்கு தேவனால் அறிவிக்கப்பட்டது. அவர் சொன்னார், ஏனெனில் இதோ அநித்தியமும் மனுஷனின் நித்திய ஜீவனையும் வாய்க்க செய்கிற இது என்னுடைய கிரியையும் என்னுடைய மகிமையுமாய் இருக்கிறது. பரிசுத்த வேதங்களில் நமக்காக அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளவற்றுக்கு எதிராக பரிசுத்த எழுத்துகளில் உள்ள நித்திய மதிப்புகளும் நமது வாழ்நாள் முழுவதற்கும் நமது நன்னடைத்தைக்கான தரங்களையும் விவரிப்பதில் இந்த அநேக நூற்றாண்டுகளாக நமக்கு வழிகாட்டுதலை கொடுக்கிற எழுத்துக்களில் உள்ள நீண்ட நாட்களாக நின்று கொண்டிருக்கும் நம்பிக்கைகளை சவால் விட்டு கொண்டிருப்பதில் ஈடுபட்டிருக்கும் சமய சார்பற்ற எதிர்க்கும் சக்திகளை நாம் காண்கிறோம். வேதாகமத்தில் உள்ள போதனைகள் பொய்யானவை என்றும் போதகரின் போதனைகள் காலம் கடந்தவை என்றும் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவனுடைய சொந்த தரங்களை அமைத்துக் கொள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் சுதந்திரம் இருக்க வேண்டுமென அவர்களின் சத்தம் கூக்குரல் இருக்கிறது. வேதாகமத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிற கோட்பாட்டிற்கு ஒரு இரண்டாவதாக சாட்சியாக சேர்க்க மார்மன் புத்தகத்தில் நமது கர்த்தரும் இரட்சகருமானவரின் ஊழியத்தின் குறிப்பை கொண்டிருப்பது என்ன ஒரு ஆசீர்வாதம். வேதாகமம் மார்மன் புத்தகம் இரண்டையும் கொண்டிருப்பது ஏன் உலகத்திற்கு முக்கியமாயிருக்கிறது? ஒன்று நப்பி 13 அதிகாரத்தில் பதில் காணப்படுகிறது என நான் நம்புகிறேன். நப்பி எழுதுகிறான், மேலும் தேவதூதன் என்னிடம் பேசி சொன்னதாவது, நீ புறஜாதியாரின் மத்தியில் கண்ட இந்த கடைசி பதிவேடுகள் ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்ட முந்தினவையின் சத்தியத்தை நிலைநிறுத்தி அவர்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட தெளிவான விலையேற பெற்றதுமான காரியங்களை தெரியப்படுத்தும். எல்லா இனந்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனங்களுக்கும் தேவ ஆட்டுக்குட்டியானவர் நித்திய பிதாவின் குமாரன் என்றும் உலகத்தின் இரட்சகர் என்றும் எல்லா மனிதரும் அவரிடம் வர வேண்டும், இல்லாவிடில் மீட்க பட மாட்டார்கள் என்றும் தெரியப்படுத்தும். வேதாகமோ மார்மன் புத்தகமோ போதுமானதாயில்லை. கிறிஸ்துவின் முழுவதும் முற்றிலுமான கோட்பாட்டை போதிக்கவும் கற்றுக்கொள்ளவும் இரண்டுமே நமக்கு அவசியமாயிருக்கிறது. ஒன்றின் தேவை அவைகளின் மற்றொன்றை மங்க செய்யாது. நமது ரட்சிப்பிற்கும் மேன்மையடைதலுக்கும் வேதாகமம் மார்மன் புத்தகம் இரண்டுமே அவசியமாயிருக்கிறது. தலைவர் எஸ்ரா டாஃப் பென்சன் மிக ஆற்றலுடன் போதித்தார், வேதாகமம் மார்மன் புத்தகம் இரண்டையும் பயன்படுத்தும் போது பொய்யான கோட்பாடுகள் தோற்று போகின்றன. இந்த புத்தகங்கள் எவ்வாறு இசைவோடு ஒன்று சேர செயல்படுகிறது என காட்ட இரண்டு கதைகளை குறிப்பிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ஒன்று பழைய ஏற்பாட்டிலிருந்து, மற்றொன்று மார்மன் புத்தகத்திலிருந்து. கல்தேயன் விக்கிரகார தனையிலிருந்து அவனது விடுதலையுடன் ஆபிரஹாமின் கதை ஆரம்பிக்கிறது. பின்னர் அவனும் அவனுடைய மனைவி சாராயும் தங்களுடைய துக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர்களுடைய சந்ததி மூலமாக பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்கும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என வாக்களிக்கப்பட்டார்கள். ஆபிரஹாம் அவருடைய மருமகனான லோத்தை எகிப்துக்கு வெளியே அழைத்துக் கொண்டு போவதை பற்றிய குறிப்பு பழைய ஏற்பாட்டில் அடங்கியிருக்கிறது. முதலாவதாக தேசத்தை தெரிந்தெடுத்த கொடுக்கப்பட்டதில் லோத்து யோர்தான் சமபூமியை தேர்ந்தெடுத்து ஒரு பெரும் துன்மார்க்கமுள்ள பட்டணமான சோதாமாவுக்கு நேரே கூடாரம் போட்டான். வாழ்க்கையில் பின்னர் லோத்து எதிர்கொண்ட அநேக பிரச்சனைகளையும் அங்கே இருந்த ஏராளமானவைகளையும் சோதாமை நோக்கி அவனுடைய கூட்டாரத்தின் கதவு அமைக்கப்பட்டிருக்க அவன் எடுத்த ஆரம்ப தீர்மானத்தின் தடயமாயிருந்தது. விசுவாசத்தின் தகப்பவனான ஆபிரஹாம் வாழ்க்கையை வித்தியாசமாக அனுபவித்தான். நிச்சயமாக அங்கே அநேக சவால்கள் இருந்தன, ஆனால் அது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருந்தது. எந்த திசைக்கு நேராக அபிரஹாமின் கூடாரத்தின் கதவு இருந்தது என நமக்கு தெரியாது. ஆனால் ஆதியாகமம் 13 அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் ஒரு பலமான குறிப்பிருக்கிறது. அப்பொழுது அபிரஹாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் ஏபிரானில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலபீடத்தை கட்டினான். எனக்கு தெரியாததென்றிருந்தாலும் ஆபிரஹாமின் கூடாரத்தின் கதவு அவன் கர்த்தருக்கென்று கட்டிய பலபீடத்தை நோக்கியிருந்ததென நான் நம்புகிறேன். இந்த முடிவுக்கு நான் எப்படி வர முடியும்? ஏனென்றால் பெஞ்சமின் ராஜாவின் இறுதி உரையை கேட்க அவருடைய ஜனங்கள் கூடி வந்திருந்த போது அவர்களுக்கு அவனுடைய உபதேசங்களை பற்றிய மார்மன் புத்தகத்தில் கதை எனக்கு தெரியும். ஆலயத்திற்கு நேராக அவர்களுடைய கூடாரங்களின் கதவுகள் அமைக்க பெஞ்சமின் ராஜா அவர்களுக்கு உபதேசித்தார். இயேசுவே கிறிஸ்துவென்றும் மார்மன் புத்தகத்தை படிப்பதால் நாம் அவரிடத்தில் நெருங்கி வரலாம் என்றும் நான் அறிவிக்கிறேன். மார்மன் புத்தகம் இயேசு கிறிஸ்துவின் மற்றொரு ஏற்பாடு. இயேசு கிறிஸ்துவின் முதல் ஏற்பாடுகள் பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகள் அல்லது வேதாகமம். மார்மன் புத்தகத்தை பற்றி என்னுடைய நண்பர் ஸ்காட்டின் விளக்கத்தை மீண்டும் நினைவு கூறுவோமாக. அது ஒரு சிறந்த புத்தகம். மார்மன் புத்தகத்தின் அதிகமானவையின் மகத்துவம் வேதாகமத்துடன் அதன் இசைவிலிருந்து ஆரம்பிக்கிறதென இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சாட்சியளிக்கிறேன். ஆமென்.